இந்த நாள்ல நம்ம படிச்ச இந்த பகுதி இது ரொம்ப முக்கியமான பகுதி, ரொம்ப விசித்திரமா இருக்கலாம் படிக்கிறதுக்கு, என்ன இப்படி இருக்க அப்படின்னு. ஆனா ரொம்ப ஆழ்ந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு பகுதி. யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம பாத்துக்கிட்டு வந்திருக்கோம், ரொம்ப க்ரூஷியல் மூமெண்ட். இப்ப கடவுள் வந்து யாக்கோப ஜபத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, ஜபிக்கிறது எப்படி அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது ஜபத்துல ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் ட்ரைனிங் சொல்றது இல்ல, அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரைனிங் ஜபத்துல அந்த ட்ரைனிங்க யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அட்வான்ஸ் ட்ரைனிங் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டானா நம்ம வாழ்க்கையில அநேக கேள்விங்களுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும். அநேக நம்ம கேட்கிற கேள்விங்க, ஏன் நம்ம எவ்வளோ முயற்சி செய்யறோம், ஏன் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ செய்ய பார்க்குறோம் வாழ்க்கையில, ஆனால் அதுக்கு விரோதமாகவே நடக்குது, சரியாகவே வரமாட்டேது என்ன பண்ணாலும். சில டைம்ல சிலது வருது, ஆனால் அதுவும் ஒன்றும் சரியாக வரமா தெரியல. அந்த மாதிரி நம்ம அநேக டைம்ல புலம்பி இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஏன் ஒழுங்காவே ஜெபிக்கிறது இல்லை, கடவுளை ஏன் ஒழுங்காவே தேடுறது இல்லை, திடீர் திடீர்னு விட்டு போயிடுறோம் அப்படின்றதுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி, இந்த இவெண்ட் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கைய அவர் மாத்திரும். ஏன்னா இது வரைக்கும் யாக்கோபு, அவர் யாக்கோபு பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? யாக்கோபுக்கு அர்த்தம், அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா சப்ளான்டர்னு, இங்கிலீஷ்ல சப்ளான்டர்னா எல்லாவத்தையும் தனக்காக அவ மாத்திக்கிறது. என்ன இருந்தாலும் எனக்கு என்ன ஆதாயம் அதுல, ஒரு சுயநலம், பயங்கர சுயநலம், ஒரு தந்திரமான மனுஷன்றது இல்ல, பயங்கர தந்திரமான மனுஷன் அவரு அப்படின்றது தான் யாக்கோபுன்னு பேர். ஏன்னா அவர் பிறக்கும் போதே எப்படி பிறந்தாருன்னா, அவங்க ரெண்டு பிள்ளைங்க அவங்க அம்மாக்கு ரபேக்காக்கு, அவர் பிறக்கும் போது ஈசா வெளியே வந்தார் ஃபர்ஸ்ட். யாக்கோபு எப்படி வந்தார் தெரியுமா வெளியே? ஈசா காலை பிடிச்சுக்கிட்டு வந்தார் பிறக்கும் போதே. ஏன்னா அவரை இழுத்துட்டு நான் மேலே வரணும், அவனை இழுத்துட்டு நான் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை, ஈசாவுடைய ஆசீர்வாதத்தை இவர் வாங்கிக்கிட்டார். அவங்க அப்பாவை ஏமாத்தையும் வாங்கிக்கிட்டாரு, ஒரு சூப்பை கொடுத்தோம், அந்த புத்திர சுயகாரத்தை, பர்த் ரைட்டை இவர் வாங்கிக்கிட்டார். அந்த மாதிரி மற்றவங்களை பிடிச்சி இழுத்துட்டு நான் வரணும் அங்கே. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் அப்படித்தான், ரொம்ப சுயநலவாதிங்க நம்ம எல்லாருமே, மற்றவங்களை பிடிச்சி இழுத்துட்டு. அது எப்படி கடவுள்கிட்டையும் செய்ய பார்க்குறோம், என்ன செய்ய பார்க்குறோம்னா கடவுளுடைய பேரை எடுத்துட்டு என் பேரை எப்படியாவது மேலே வச்சுக்க பார்க்கறது, கேட்கறது கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இதை ஆசீர்வாதியும், ஆண்டவரே எனக்கு அதை கொடுவோம், நான் பாவத்தில் மேற்கொள்ளணும், ஆண்டவரே நான் மோசமாக போயிட்டு இருக்கேன், வாழ்க்கை சரியில்லை, எனக்கு அதை கொடுவோம், இதை கொடுவோம், நன்மையை கொடுவோம், அதை கொடுன்னு கேட்குறோம். நல்ல காரியங்களே அநேக காரியங்கள் நம்ம கேட்கறது எதுக்கு தெரியுமா? கடவுளை மகிமைப்படுத்தணும்னு இல்லை, நம்ம நல்லா வாழணும், நாலு பேர் நம்மளை மதிக்கணும், அதுக்கு தான் கடவுள் பேரை நான் உயர்த்தணும்னு கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு விதத்துல பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் யாக்கோபுங்க தான், நம்ம பிறந்ததே அப்படித்தான், நம்ம எல்லாருமே அப்படித்தான், சுயநலமா நம்ம இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி யாக்கோபா இருந்தார். அவர் பண்ண ஜபத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்து, இது வரைக்கும் அவர் பண்ண ஜபங்கள்லாம் என்னன்னா நாம மகிமைப்படட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, என்ன காப்பாத்து, சுயநலம், எனக்கு ஆபத்து வந்துருச்சு என்ன காப்பாத்து, அப்படித்தான் நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட வரும்போது கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு இல்ல, என்ன காப்பாத்து, என்ன செய், எனக்கு செய், எனக்கு ஆபத்து வந்தா ஓடுவேன், ஆபத்து வந்தா கடவுள்கிட்ட நெருங்கி வருவேன், ஆபத்து இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறது. அப்படிதான் யாக்கோபா இருந்தார். இருக்கும் போது அவர் அப்படி அவர் அந்த மாதிரி மாறுறத நம்ம பார்க்கறோம். இன்னுமே அப்படி யாக்கோபு இருக்க போறதில்லை, அவர் மாறுறத நம்ம பார்க்கறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா. அவர் வந்து நம்ம முதல்ல பார்க்கும்போது அந்த ஜாபோக் அப்படின்ற ஒரு ஆறு, அந்த ஆறு கிட்ட வந்திருக்காரு. 22வது வசனத்துல போட்டிருக்கு, அதை படிங்க ஒரு வாட்டி. 22,
ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 16 குமாரரையும் கூட்டிக் கொண்டு
யோர்தான் நதியில போய் சேர்ற ஆறு. அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னா கானான் தேசத்துக்கு பார்டர்ல இருக்காரு. அவர் இன்னும் கானான் தேசத்துக்கு நுழையணும், நுழையறதுக்கு முன்னாடி கடவுள் அந்த ட்ரைனிங் அவர் கொடுக்கிறார். கானான் தேசம் நுழையறதுக்கு முன்னாடி 20 வருஷம் அவரு ஆறான்ல இருந்தார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருலாம் நம்ம பார்த்தோம், கஷ்டப்பட்டாரு. ஏன் 20 வருஷம் அவருக்கு வரணும்னு தோணல, ஊருக்கு ஏன் வரணும்னு, வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஈசா மூஞ்சி தான் அவருக்கு ஞாபகம் வரும், அம்மா போனா வெட்டிடுவான் அப்படின்னு. ஆனா 20 வருஷம் பயந்த அந்த ஈசாவை நாளைக்கு போய் அவர் சந்திக்க போறாரு. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஈசாவை அவர் மீட் பண்ண போறார். அந்த பயம் அவருக்கு விட்டு போகவே மாட்டேன். 20 வருஷம் பயந்த அந்த ஈசாவை நாளைக்கு தான் அவருக்கு ஃபைனல் எக்ஸாம், போய் அவர் மீட் பண்ண போறாரு. உங்களுக்கெல்லாம் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது எப்படி பயம் வருது? அதை விட ரொம்ப பயம் ஈசாக்கு வந்துச்சு. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா ஒன்றும் இது அவ்வளோ இது இல்லை. ஆனால் ஈசாவை வெட்டி போடுறதுக்கு அவன் 400 பேரோடு வந்துகிட்டு இருக்கான். 400 பேர் வரும்போது ரொம்ப பயம். அந்த பயத்தில் நீங்களாம் அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்போது தான் பயந்து கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுறது. ஏன்னா முன்னாடியெல்லாம் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஈசா அப்படி ஜெபம் பண்ணும்போது அது அந்த மாதிரி பயத்தில் இருக்காரு. குடும்பம் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தை அந்த பக்கம் தள்ளிட்டு இவர் இந்த பக்கமே வெயிட் பண்ணுறார். 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தனியாக இருந்தார் அப்படின்னு வருது. அவர் தனியாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி கடவுள்கிட்ட வந்து தனியா இருக்கிற நேரத்தையே நம்ம கொடுக்கறதே இல்லை. கடவுளுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு பிரச்சனை, நம்ம எப்பப்பா ரொம்ப பிஸி, அதான் ஒரு பிரச்சனை. எப்போ அவர் கால் பண்ணாலும் திஸ் நம்பர் இஸ் பிஸின்னு வருது. எப்போ கால் பண்ணாலும் அவர் கால்ஸே நம்ம பிக்கப் பண்ண மாட்டேன்றோம். எல்லாம் மிஸ்ட் காலாக போயிருக்குது, நம்ம வந்து பிக்கப் பண்ண மாட்டேன்றோம். அது கடவுளுக்கு ரொம்ப அது ரொம்ப வேதனை அது. ஏன்னா எவ்வளவோ காரியங்கள் நமக்கு சொல்லணும், நம்மளை நடத்தணும்னு அவர் இருக்காருன்னு போது நம்ம பிஸி. காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறோம், வேலைக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சிடும், வீட்டுக்கு வரோம். சரி, இன்னைக்கு நைட் எப்படியாவது ஜெபிக்கணும், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அது வந்துருது, இது வந்துருது, அதை வாங்க போனோம், இதை வாங்க போனோம்னு நைட்டு 10:30 ஞாபகம் வருது. ஓ, நம்ம இன்னைக்கு ஜெபமே பண்ணல, நம்ம ப்ரேயரே படிக்கல. சரி, அப்படியே தூங்கிடுவேன். ரொம்ப பிஸி, எப்போ பாரு, பிஸி 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 பிஸி. கடவுளுக்கே நேரம் இல்லை, அவர் பேச்சே கேட்கறது இல்லை. நீ எப்படி வாழ்ற, நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்றது அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தாதாங்க கடைசியில பெரிய ஆசீர்வாதம் இருக்க முடியும். டெய்லி ஆசீர்வாதமே அவர் சொல்ற மாதிரி வாழணும். அவரோடு இருந்து நீ இன்னைக்கு என்ன நடத்துற எனக்கு சொல்ல ஆண்டவரேன்னு கேட்டு வாழணும். ஆனா அப்படி வாழ்றது இல்லை. நம்ம பிஸி பிஸி பிஸி, வேலை பிஸி, அந்த பிஸி, இந்த பிஸி, இது அப்படியே போய் அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே பிஸியில நம்ம வாழ்றதுனால அவர் பேச்ச கேட்கறது இல்லை. அதனால விளைவுகள் என்ன, ஒரு நல்லா இருக்கிற குடும்பம் இருக்காது, நல்லா இருக்கிற வாழ்க்கை இருக்காது. பிஸி பிஸி பிஸி, ஏன்னா என் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறது. அந்த மாதிரி அவசரம் அவசரம் அவசரம், அதை பண்ணும் இதை பண்ணணும்னு அவசரமா பண்ணி வருதுனால கடவுள் வந்து ஒரு டைம்ல நம்ம வாழ்க்கையில கிரைசிஸ கொண்டு வரார். அவர் பேச்ச கேட்கணுன்றதுக்காக கிரைசிஸ்னா ஆபத்தை கொண்டு வரார். இப்போ பண கஷ்டமா இருக்கலாம், நீ ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்க, பண கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சில நேரத்துல வியாதியை கொண்டு வரலாம். இல்லை நம்ம அட்மிட் ஆகிற மாதிரி ஆகலாம், அட்மிட் ஆகி அங்கே தான் சைலண்ட்டாக தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், அட்மிட் ஆகிற மாதிரி ஆகலாம். ஏதாவது ஒரு ஆபத்தை அவர் கொண்டு வர்றார். ஏன் கொண்டு வர்றாருன்னா நம்ம அந்த நேரத்தில் அவர் பேச முடியும், நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோன்றோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால அவர் குறுக்கேட்டு நம்மளை ஸ்டாப் பண்ணுறாரு ஒரு டைமில். ஏன்னா அவர் பேச்சை கேட்கணும் அப்படின்னு எப்படியாவது ஸ்டாப் பண்ணுவார். எப்படியாவது ஸ்டாப் பண்ணி அவர் பேச்சை கேட்க வைப்பார். அவர் செய்வார். நம்ம கேட்டோம்னா ஒழுங்காக சரி, ஆனால் அவர் கேட்கலன்னா நம்மளை அவர் நிறுத்துவார். நிறுத்தி அதான் யாக்கோபுடைய வாழ்க்கை நடக்கிறத பாக்குறோம். அவர் தனியா பயத்துல நாளைக்கு மீட் பண்ண போறோமேனு பயத்துல அவர் இருக்கும்போது தனியா அங்க இருக்காரு. 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா தனியா அவர் இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது, ஒரு மனுஷன் வரான். ஒரு மனுஷன் வந்து ஒரே ஃபைட்டிங்னா அவங்க குன்ஃபு போட்டாங்களா, கராட்டா போட்டாங்களா, என்ன ஃபைட்டிங் போட்டாங்கன்னு தெரியல, ஒரே ஃபைட்டிங், டமா டமான் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களே தெரியல, ஃபைட்டிங், ஒரே ஃபைட்டிங், மண்ணில் பரண்டுறாங்க, இதில் பண்ணுறாங்க, ஒரே சண்டை. இது யார், யாக்கோப் என்ன பயந்து அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சண்டை. ஒருவேளை ஒரு திருடனாக இருக்கலாமா, நான் தனியாக இருக்கிறதுக்கு என்னை கொள்ளடிக்கலாம். ஒருவேளை ஈசா அமைச்சிருக்கலாமா, அவனை போய் தீர்த்து கட்டுன்னு ஈசா அமைச்சிருக்கலாம், ஒருவேளை ஈசா அடியாளாக இருக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, பயங்கரமான ஃபைட்டிங், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபைட்டிங்ல ஃபைட்டிங் போய்கிட்டே இருக்கு. 1 மணி ஆகுது, நைட்டு 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, அப்புறம் காலையில் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஃபைட்டிங் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ நேரங்க சண்டை போட முடியும்? நம்ம சினிமாலாம் பார்க்கறது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ், ஃபுல் நைட் ஃபைட்டிங், ஃபுல் நைட் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்ற மாதிரி ஆல் நைட் ஃபைட்டிங் அப்படின்னு ஒரே சண்டை, டபா டபா டிஷும் ஜான் சொல்ற மாதிரி டபா டபா டபான்னு எல்லாரையும் அடிச்சு போட்டுறேன்ற மாதிரி ஒரே ஃபைட்டிங் ரெண்டு பேரும். சரி, ஃபைட்டிங் முடிஞ்சு அவரு எவ்வளோ நேரம் தான் அவர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் யாக்கோபுக்கு ரொம்ப டயர்டு, எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு எந்த ஃபைட்டிங் எடுத்தாலும் ஒரு ஓவரில் முடிச்சிடாதுங்களா, அவன் டயர்ட் ஆகணும் இல்லை நான் டயர்ட் ஆகணும், ரெண்டு பேரும் ஆகல, ஆகிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபைட்டிங். ஃபைட்டிங் முடிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபுடைய இந்த தொடை, இந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா தொடைக்கு, அதை தொடுறாரு, அது கட் ஆகிடுது. கட் ஆயிடுது. இங்கதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் மசில் இருக்கிறது. அது கட் ஆயிடுச்சுன்னா எவனா நிக்க முடியலன்னா ஃபைட்டிங் பண்ண முடியுமா? பட்டுன்னு கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்துட்டு அவர் அவர் ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு. ஸ்ட்ரென்த்தே போயிட்டு அந்த ஃபைட்டிங்ல எங்கேயோ ஒரு இடத்துல யாக்கோப் என்ன உணர்றாருன்னா, யார் கூட நான் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இது கடவுளா இருக்கலாம்னு உணர்றாரு. கடவுளா இருக்கலாம் ஃபைட்டிங் பண்றது அப்படின்னு உணர்ந்து அது நடக்குது. இந்த பார்க்கும்போது இங்க வந்து ஃபைட்டிங் பண்ணது யாரு? கடவுள் தான். அது உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்னா, அது யார் தெரியுங்களா? மனுஷ ரூபத்துல பழையற்பாடுல வந்த எல்லா ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்னு வரும், அது வந்தது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வந்து ஃபைட்டிங் பண்ணியிருக்கார். இயேசு கிறிஸ்து ஃபைட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபைட்டிங் பண்ணியிருக்கார். யாக்கோபு கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வந்தது. ஏன்னா பழையற்பாடுல எல்லாம் தியாலஜி ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, பழையற்பாடுல மனுஷ ரூபத்துல வந்தது, கடவுள் யாரும் பார்த்தது இல்ல, மனுஷ ரூபத்துல வந்தது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஏன் இந்த மாதிரி ஃபைட்டிங்? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இவர் ஃபைட்டிங் பண்ண முடியுமா? அவ்வளவு நேரம் கடவுள்கிட்ட போய் அவ்வளவு நேரம் ஃபைட்டிங் பண்ண முடியுமா? ரொஃப்னு ஊதுனாவே எங்க போயிரும். ஆனா அவர்கிட்ட போய் ஃபைட்டிங் எப்படி பண்றதுன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் ஜானும் ஃபைட் பண்ணுவோம். என் பையன், சின்ன பையன், 3 இயர்ஸ், நானும் அவனும் ஃபைட் பண்ணுவோம். அவன் ஃபைட் பண்ணும்போது அவன்கிட்ட நான் ஒரு அடி கொடுத்தேன்னா அவன் சுருங்கி படுத்துருவான் ஒரு வாரத்துக்கு. ஆனால் நான் எப்படி அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறது? அவன்கிட்ட எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியுமோ, அவன்கிட்ட அவனால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ பவரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைங்களா? என் ஃபுல்லு பவரை யூஸ் பண்ணி அப்படியே சண்டை போடுவான் அவன்கிட்ட? இல்லை, அவன் என்ன அடிக்குவான், அடி கூட நான் வாங்குவேன் நிறைய அடிங்க, ஆனால் எப்படியாவது என்ன காப்பாற்றிக்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபைட்டிங் பண்ணுறது. அந்த மாதிரி தான் அங்கே ஃபைட்டிங் நடந்துச்சு, ஒரு சண்டை. என்ன நம்ம கற்றுக் கொடுக்குது பாடம், இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னும் போது, ரொம்ப முக்கியமான பாடங்க, என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருக்கு. என்ன இந்த பாடம்னா, இது ஒரு ஓமையாக, இது ஒரு பாடமாக பழைய பாடல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் வந்து நம்ம எல்லார்கிட்டயும் ஃபைட்டிங் பண்றாரு. நம்ம எல்லார்கிட்டயும் கடவுள் ஃபைட்டிங் பண்றாரு. என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடாது, ரொம்ப நாள் போராடாதுன்றாரு. அதுக்குன்னா என்ன அர்த்தம்? போராடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட எல்லாம் கடவுள் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியலையா? கடவுள் ஃபைட்டிங் பண்றாரு. எப்படி ஃபைட்டிங் பண்றாரு? நம்ம எல்லாரும் நான் சொன்ன மாதிரி யாக்கோபு மாதிரி சுயநலவாதிங்க. நம்முடைய சொந்த முயற்சியில எல்லாத்தையும் சாதிச்சிடணும், நம்முடைய சொந்த காரியத்துல எல்லாத்தையும் பண்ணிடணும்னு முயற்சி பண்றவங்க. எப்பப்பார் அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நம்ம அநேக நல்ல காரியங்களை எதுக்கு தேடுறது? நம்முடைய சுயநலமான காரியத்துக்காக தான் தேடுறது. அந்த மாதிரி நம்ம தேடும் போது, அந்த மாதிரி நம்ம தேடி நம்ம அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், அடைஞ்சிட்டோம்னா அதனோட விளைவு என்ன வரும்? கடவுளுக்கு மகிமையா வரும், நமக்கு பெருமை தான் வரும். இல்லைங்களா? அதோட விளைவு நமக்கு பெருமை தான். எவ்வளவு காரியத்தை சாதிச்சிட்டோம் பாரு, எவ்வளவு காரியத்தை பண்ணிட்டோம் பாருன்னு பெருமை தான் வரும். அந்த பெருமையை நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும். நம்ம நம்ம மேல சார்ந்து இருக்கிறத, நம்ம மேல நம்பி இருக்கிறத அதை உடைக்கணும் என்பதற்காக கடவுள் வந்து நம்ம கிட்ட ஃபைட்டிங் பண்றாரு. எப்படி ஃபைட்டிங் பண்றாரு? நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். நம்மள என்ன எதிர்பார்க்குற மாதிரியே நடக்க மாட்டேது, எதிர்பார்க்குற மாதிரியே நடக்க மாட்டேது. நம்ம சொந்த முயற்சிகளில் கஷ்டப்பட்டு அதை பண்ணணும்னு பார்க்குறோம், இதை அடையணும்னு பார்க்குறோம், இதை நிறைவேற்றணும்னு பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேது. இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைங்களா? எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேது. ஏன் இதை நான் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஏன் எனக்கு ஃபெயிலியர் வருது, ஏன் எனக்கு ஏமாற்றம் வருது, எனக்கு ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது? சில நேரத்தில் அச்சீவ் பண்ணிடுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணிடுறேன், அச்சீவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அது அது திருப்தியை கொடுக்க மாட்டேது. அது நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, எனக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ என்ன அடையணுன்றதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் சந்தோஷமா இருக்கியா இப்போ? சந்தோஷமா இல்லை. நம்ம எதை அடைஞ்சாலும் சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, ஏமாற்றம், வெறுமை லைஃப்ல. அதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? காட் இஸ் ஃபைட்டிங் வித் யூ. கடவுள் உங்ககிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடவுள் உங்ககிட்ட போராடிக்கிட்டு இருக்க, ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம கடவுள் ஏன் நம்ம கிட்ட ஃபைட் பண்றாருன்னா, நம்ம நம்ம சுயநலத்தை விட்டு தொடர்ந்து நமக்கு போராட்டம், கான்ஸ்டன்டா போராட பாக்குறோம், கான்ஸ்டன்டா திருப்தி இல்லை, கான்ஸ்டன்டா வாழ்க்கையில ஏதாவது செய்ய பாக்குறோம், எதுவும் சரியா வரமாட்டேங்குது, என்ன பண்றது, யோ இப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, என்ன பண்றது, எதுவுமே வரமாட்டேங்குது, என்ன லைஃப் இதுன்ற மாதிரி பேஜார் ஆகிறதுக்கு. ஏன்னா கடவுள், காட் இஸ் ஃபைட்டிங் வித் யூ. கடவுள் இஸ் ஃபைட்டிங் வித் யூ. வை இஸ் ஃபைட்டிங்? ஏன்னா உங்க மேல நீங்க நம்பி இருக்கிறத, உங்க மாம்சத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை அவர் உடைக்கணும்னு பாக்குறாரு. உன்னால முடியாது, நீ என்ன தேடி வரணும், என்னை நம்பி நீ செய்யணும். உன்னால உன் சொந்த வாழ்க்கையை வாழ பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்திலையும் சக்சஸா வரவே வராது. ஒருவேளை சிலது அடைஞ்சிருவேன், நான் சம்பாரிச்சிட்டேன் இவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்னு அடையலாம், ஆனா அது திருப்தி இல்லாம போவோம். அந்த அடைஞ்சது திருப்தியா கொடுக்காது, நீ தேட அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே கூடாது, கொடுக்காது. அப்படின்றதுனாலதான் கடவுள் நம்ம கிட்ட ஃபைட் பண்றாரு. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில நீங்க வர ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் காட் இஸ் ஃபைட்டிங் வித் யூ, காட் இஸ் ஃபைட்டிங் வித் யூ. அந்த ஃபைட்டிங் எவ்வளவு நேரம் போகுதுன்னா ஃபுல்லு நைட்டு போகுது, ஒரு ஹவர் இல்ல ரெண்டு ஹவர் இல்ல. அது என்ன காமிக்க தெரியுங்களா? நம்ம ஈஸியா விட்டு கொடுத்துறவங்க இல்ல ஆளுங்க, தொடர்ந்து எவ்வளோ பண்ணாலும் திருப்பி திருப்பி, எவ்வளோ அவர் சொன்னாலும் திருப்பி திருப்பி ஃபைட்டிங் பண்ணுக்கும். அவர் விடுறாரு, எவ்வளோ வருஷங்க பண்றியோ பண்ணு, எவ்வளோ வருஷங்க எனக்கு ஒப்பு கொடுக்காம நீ வாழணும்னு வாழ்றியோ வாழு, என்ன முயற்சி பண்ணோன்ற பண்றியோ பண்ணு. ஏன் அப்படி விடுறாரு தெரியுங்களா? ஒருவேளை அவர் சீக்கிரமே உடைச்சிட்டாருனா ஏன் யாக்கோ ஃபுல் நைட்டை விடணும்? வந்தவொடனே ரெண்டு அடி கொடுத்தவன காலை உடைச்சிருக்கலாம் இல்ல, அவர் உடைக்காம ஃபுல் நைட்டு விடுறாரு. ஏன்னா யாக்கோபுக்கு ஃபுல்லு டயர்டாகி விழுந்துடணும். இன்னுமே என்னால முடியாதுன்னு அவன் ஒத்துக்கணும், இன்னுமே என்னால முடியாதுன்னு அவன் உணரணும், என்ன பண்ணாலும் முடியாதுன்னு அவனுக்கு தெரியணும். அதுக்காக ஃபுல் நைட்டு விடுறாரு. நம்மளையும் வாழ்க்கையில விடுறாரு கடவுள், எவ்வளோ பண்றியோ பண்ணு, எவ்வளோ ட்ரை பண்றியோ பண்ணு. ஏன்னா அப்புறம் நம்ம நினைக்கக்கூடாது, ஒருவேளை நம்ம அப்படி பண்ணியிருந்தா நடந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. எல்லா முயற்சிக்கும் விடுறாரு, பண்ணு ஃபைட்டிங் பண்ணு, எனக்கு விரோதமா நடு நடு நடுன்னு விடுறாரு. ஆனா கடைசியில அது ஒன்றும் ஃபுல் நைட் அதனால தான் விடுறது. நம்முடைய நம்முடைய செல்ஃப் வில்லுன்னுவாங்க, அச்சீவ் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்ற அந்த வில்ல உடைக்க பாக்குறேன். அது ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் நம்ம இழக்கணும், இழந்து ஒரு இதே இல்லாத நிலைமைக்கு நம்ம வரும்போது, நம்ம ஸ்டோர் அடையும் போது அப்பதான் அவரு அதை நிறுத்துறாரு. இந்த ஃபைட்டிங் ஃபைட்டிங் கோஸ் ஆன் ஃபார் நைட். நம்ம வாழ்க்கையில் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நீங்க சாட்சியா சொல்லலாம், எத்தனை வருஷம் கடவுளுடைய பேச்சை கேட்காம அவர் சொல்றாரு நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, நீ இந்த மாதிரி உலகத்தை நம்பி போறது பாவங்கள்ல இருக்கிறது, தப்பான வழிகளிலேயே இது தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியில்லைன்னு அவர் சொன்ன போதும் அவருக்கு விரோதமா நம்ம ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஃபைட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவருக்கு விரோதமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எவ்வளோ துயரத்தை, எவ்வளோ திருப்தி இல்லாத, எவ்வளோ டென்ஷன் அதனால அனுபவிச்சாலும் சரி, கடவுளுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கறதே இல்லை. நம்ம எவ்வளோதான் எவ்வளோதான் முடியுமோ நான் ஃபைட்டிங் பண்றேன், அவருக்கு விரோதமா பண்ணி பாக்குறேன். அப்படித்தான் நம்ம பண்றது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு உங்க வாழ்க்கைக்கு கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? நம்ம தொடர்ந்து போராட பாக்குறோம் கடவுள்கிட்ட, நான் பண்ணிடுறேன், என்னால முடியாது சாமின்னு நம்ம உழுவுற நிலைமை எப்ப நமக்கு வருதோ அப்பதான் ஜெயிச்சோம். இல்லைன்னா கடவுள் இன்னும் ஃபைட் பண்ணுவார், திருப்தியே வராது வாழ்க்கையில, சந்தோஷமே வராது, நிம்மதியே வராது. ஃபைட்டிங் பண்றேன், நான் பண்ணிடுறேன், நான் அச்சீவ் பண்றேன், சொந்த முயற்சினால பண்றேன் பண்றேன்னு ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஏற்படுது? நைட்டெல்லாம் ஃபைட்டிங் பண்ணி கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறதே இல்லை, ஃபுல்லு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அது எவ்வளோ நேரம் ஃபைட்டிங் பண்றோமோ அவ்வளோ நேரம் நம்ம வாழ்க்கை இருள்ல தான் இருக்கும். ஃபுல்லு நைட்டு நைட்டு அது ஃபைட்டிங்கை நிறுத்துற வரைக்கும் பகல் வராது, வாழ்க்கையில நிம்மதி வராது. கடவுளுக்கு விரோதமா போராடுற நேரத்துல என்ன நமக்கு ஏற்படும்? தோல்வியை தான் ஏற்படும், வெறுமையை தான் நம்ம சந்திப்போம், ஏமாற்றத்தை தான் ஏற்படும். அதனால இதனால நம்ம என்ன கத்துக்கணும் ஒரு பாடத்தை அப்படின்னும் போது, கடவுள்கிட்ட போராடுறது வந்து அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற கிடையவே கிடையாது. கடவுள்கிட்ட போராடுறது ஆனா எல்லாரும் பண்றோம் நம்ம. ஏன் அப்படின்னா கடவுள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியே தீருவார், அவர் தீரமாட்டார். அவருடைய சித்தத்தை உன்னை காப்பாத்தி உன்னை உடைச்சி நோ மோட்சத்துக்கு கொண்டு போகணும்னா நான் கொண்டு போயே போவேன், நீ என்னதான் ஃபைட்டிங் பண்ணு நான் கொண்டு போவே போவேன். அவர் அன்பா வந்து அவர் வசனத்தின் மூலமா நமக்கு சொல்றார், திரும்பி மனம் திரும்பி என்கிட்ட வந்துரு, போவாத அந்த வழியில போவாத, உனக்கு திருப்தி கொடுக்காது, நான் மட்டும்தான் கொடுக்க முடியும், வா என்கிட்டேன்னு வந்து வந்து கேட்கிறாரு. ஆனா நம்ம வராதப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா? நம்மள சிக்ஷிக்கிறார். நம்ம திருப்பி திருப்பி ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு ஒரு வியாதி வரலாம் நமக்கு. நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், இதெல்லாம் நடந்திருக்கு, அனுபவம் விசுவாசிங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. கர்த்தர் சொல்றாரு எனக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து நீ வா, என் வாழ்க்கையில வா, என்ன நம்பி நீ வான்னு வரும்போது நம்ம வராதப்ப என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு சிச்சையை கொடுக்கிறார். நமக்கு ஒருவேளை வியாதி வரலாம், பெரிய பண தோல்வி வரலாம், பெரிய கஷ்டம் வரலாம், பெரிய பிரச்சனை, அந்த சிச்சையின் மூலமா அவர் அடைஞ்சு ஃபைட்டிங் பண்ண விடுறாரு. யாக்கோபு வாழ்க்கையில என்ன பண்ணாரு? காலை ஒடிச்சிட்டாரு, காலை ஒடிச்சிட்டாரு. இன்னுமே மனுஷன் ஒழுங்கா நடக்க முடியாது, காலை ஒடிச்சிட்டார். அவருடைய அவர் ஃபைட்டிங் பண்ணி 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 பார்த்து அவர் நிறுத்துற மாதிரியே தெரியல. அதனால என்ன பண்ணாரு? நான் பகலானால் நிறுத்துற மாதிரியே தெரியல, உடச்சி விட்டார் காலை. அந்த மாதிரி நம்மளுக்கும் செய்வார். நம்மளுக்கு செய்வார். அது நல்லதுதான் ஒரு விதத்துல செய்யும் போது. அது அந்த நேரத்துல நமக்கு வலிக்கலாம், அந்த நேரத்துல வேதனையா இருக்கலாம், ஆனா இன்னுமே என்னால முடியாது. அப்ப கால் உடைச்சவன என்ன ஆகும் தெரியுமா? கால் உடைச்சு சண்டை போட முடியுமா உங்களுக்கு? எதுக்கு எதுக்கு நின்று சண்டை போட்டுக்கிறேன்? என் காலை உடைச்சிட்டீங்கன்னா என்னதான் பண்ண முடியும்? என்னால கீழே விழுந்துட முடியும், ஆனா ஒண்ணு செய்ய முடியும் என்னால. அவர் காலை கெட்டியா பிடிச்சிக்க முடியும், அவர் காலை கெட்டியா என்னால பிடிச்சிக்க முடியும். அது ஒண்ணு என்னால செய்ய முடியும். அந்த நிலைமைக்கு நம்ம வர வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில வெற்றியே கிடையாது. என்னதான் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காது. அந்த நிலைமைக்கு நீங்க வர வரைக்கும் கடவுள்கிட்ட போராடாதீங்க, கடவுள்கிட்ட போராடாதீங்க. ஒருவேளை இன்னும் நான் போராடிக்கிட்டு இருப்பேன், இன்னுமே அவர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், இன்னும் உலகத்தோடு சேருவேன், இன்னும் உலக ஆசைகள்ல இன்னும் போய்கிட்டு இருப்பேன். நீங்க இன்னும் போய்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல திருப்தி உங்களுக்கு கிடைக்காது, கடைசியில உடைப்பீங்க, உடைப்பாரு உங்க காலம். புரியுதுங்களா? அதுதான் நம்ம கடிச்சுக்கிறோம் இந்த பாடத்துல. ஆகவே ஒரு ஞானமான ஒரு காரியம் நம்ம என்ன செய்ய முடியும்னா, தேவனுக்கு அவரு முதலே ஒப்பு கொடுக்கறது ரொம்ப ஞானமானது. அதனால உலகத்துல நம்ம இழக்க வேண்டியது இல்ல. ஒருவேளை நம்மள உலக விதமா ஆசீர்வதிக்காமயே போயிடலாம் அவர். புரியுதுங்களா? அவர்கிட்ட சண்டை போட்ட போனோம்னா இவனுக்கு இன்னும் கொடுத்தோன்னா, எந்த அளவுக்கு நம்ம பயங்கரமா தப்பான வழியில போயிருவோம்னா, இன்னுமே இவனுக்கு உலக விதத்துல ஏதாவது கொடுத்தோன்னா இவன் கெட்டுதான் போவான். அதனால இவனை இப்படித்தான் வச்சிருக்கணும்னு கூட விட்டுருவார். அது சுவிட்ச். அதனால கடவுள்கிட்ட சின்ன பசங்களா இருக்கீங்க, டோன்ட் ஃபைட் வித் காட். இஃப் காட் சேஸ் சம்திங், லிசன் டு. புரியுதுங்களா? கடவுள் ஏதாச்சும் அதர்வைஸ் இல் பிரேக் யுவர் லெக், காலை உடைப்பேன். சம்திங் மே ஹேப்பன், சம் ப்ராப்ளம் மே ஹேப்பன், சம்திங் மே ஹேப்பன், அந்த மாதிரி செய்வார். ஸோ டோன்ட் ஃபைட் வித் காட். அதான் நம்ம இந்த பாடத்துல படிக்கிறோம். யாக்கோபு ஃபைட் பண்ண, நைட் எல்லாம் ஃபைட் பண்ண, நம்ம பண்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன். பிகாஸ் கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கறது, அதுலதான் யூ பி ஹாப்பி. உங்க ஸ்டடிஸ் எல்லாம் நல்லா வரும், உங்க லைஃப் நல்லா வரும், ரொம்ப அருமையா இருப்பீங்க, பீப்புள் லுக் அப் டு யூ, நல்லா இருப்பீங்க நீங்க லைஃப்ல. அதை விட்டுட்டு அவருக்கு விரோதமா ஃபைட்டிங் எல்லாம் பண்ணோம்னா என்ன ஆகும்? பிரேக் அ லெக். காட் வில் ஹாவ் இஸ் வேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் அவர் எப்படி உங்களை உங்க காதை பிடிக்கணும்னு. அவருக்கு தெரியும் எங்க பிடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு. அவருக்கு தெரியும், அவர் செய்வார். அதனால கடவுள்கிட்ட போராடக்கூடாது. டோன்ட் ஃபைட் வித் காட். அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் பேச்சுக்கு கீழ்படிங்க. வா சொல்லும் நான் கேட்கறேன் அப்படின்னு பேச்சுக்கு அவர் கீழ்படியும் போது நம்ம சில காரியங்கள் மாத்திக்க மாட்டோம். ஃபைட் பண்ணுவேன், நான் ஃபைட் பண்ணுவேன், இப்படித்தான் நான் இருப்பேன். அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. சில பேர் கூட சொல்றது என்ன, நரகத்துல போட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா அவரு செய்வார். உன்னை மாத்துறது எப்படின்னு அவருக்கு தெரியும். அவரை மாத்துறது எப்படின்னு தெரியும். கடவுள்கிட்ட போராடுறது முட்டாள்தனம். சரி, இத பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த சீனே மாறுது. அவரு போய் யாக்கோபு கிட்ட பர்மிஷன் கே, காலை உடைச்சிட்டாருல, அவர் போய் யாக்கோபு கிட்ட இப்ப பர்மிஷன் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அந்த வசனம் பாருங்க, 26.
நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உன்னை போகவிடேன் என்றார்.
25 படிங்க ஒரு வாட்டி.
அவனை மேற்கொள்ளாததை கண்டு,
இது ரொம்ப விசேஷமாக்குது. ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேவாதி தேவன் வந்து அந்த மனுஷனை மேற்கொள்ள முடியலையா? அது எப்போ நடந்துச்சு? திடீர்னு மாறுது அந்த ஃபைட்டிங்ல. இவ்வளோ நேரம் யாக்கோவ் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, அப்புறம் காலை உடைச்சி விட்டாரு. திடீர்னு கடவுள்னால யாக்கோவை மேற்கொள்ள முடியலையா? இது ஆச்சரியமா இல்ல? தேவாதி தேவனை போய் மனுஷனை மேற்கொள்ள முடியல அப்படின்றாரு. அப்படி நம்ம கடவுளை பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுங்களா? நம்மளை அவரு மேற்கொள்ளவே முடியாது. அது எப்படி பண்றது தெரியுங்களா? அவர் காலில் உழுந்துடுறது. காலில் உழுந்து பிச்சைக்காரங்க கேட்பாங்க தெரியுங்களா, சாமி சாமி நீ என்ன கொடுக்கலன்னா விடவே மாட்டாங்க பிச்சைக்காரங்க. சில பேர் கொடுக்கலண்ணா, ஆனால் அவங்கள பார்த்து நம்மளை அவங்கள மேற்கொள்ளவே நம்மளால முடியாமல் போயிடுது. கொடுத்துட்டு வந்துடணும்னு தோணுது. அந்த மாதிரி தான் கடவுளை நம்ம மேற்கொள்ள முடியும். அவர்கிட்ட ஃபைட்டிங் பண்ணி நம்ம ஒன்றும் வாங்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் காலை பிடிச்சிட்டு தான் நம்ம வாங்க முடியும். அவரு காலை பிடிச்சிக்கிட்டு அவரு கெஞ்சுற அவங்கள நொறுங்குண்ட இருதயங்களை கடவுள் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர்கிட்ட போய் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுற அவங்க ஜபத்தை ஒருபோதும் கேட்காம அவர் எதிர்க்க எதிர்க்க நின்று ஃபைட்டிங் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் சக்சஸ் வழிய சொல்லித்தரம் பாருங்க, கீழே விழுந்துருங்க, கீழே விழுந்து அவர் காலை பிடிச்சிக்க விடவே விடாதீங்க. என் குடும்பத்தை நீ வழி நடத்துற வரைக்கும், என் வாழ்க்கையை வழி நடத்துற வரைக்கும், என் வேலையை வழி நடத்த உன்னை விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். அப்படி காலை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தாழ்மையா. புரியுதுங்களா? அப்படிதான் கடவுள்கிட்ட பவர் இருக்க முடியும். நம்மளுக்கு பவர் இருக்கு, பிச்சைக்காரனா பவர் இருக்கு நம்மளுக்கு. அதை பார்த்து அவர் ஒன்னும் அவர் வசனத்தை வச்சு அவர்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி யாக்கோபு மேற்கொள்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஸ்ட்ரென்த் இன்னுமே கையில காலெல்லாம் ஸ்ட்ரென்த் போச்சு. ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, ஒரு உதவியற்ற ஒரு நிலையில, அந்த நிலையில கடவுள்கிட்ட போகிறவங்கள அவர் ஒருபோதும் அவர் ஜபத்தை கேட்காம இருக்கிறது. நம்ம என்ன பண்றது, ஆண்டவரே எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிறீரு, உன் கண்ணு இருக்கிற அப்படி இருக்கான்னு கேட்கறதுனால அவர் ஒன்றும் கேட்க, அவர் காதுங்க கேட்க மாட்டார். ஐயா நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை, எனக்கு இறங்கும், என் மேல இறங்கும், அப்பா என்னை காப்பாத்துன்னு அவர் காலை பிடிச்சிக்கிட்டோன்னா அதை கேட்காம விடவே மாட்டார். இதுதான் கடவுள்கிட்ட பவர் சீக்ரெட், கடவுள்கிட்ட பவருக்கு சீக்ரெட்டு இதுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஜபத்துல ரொம்ப ஆழமான ட்ரைனிங் இது. அநேக பேருக்கு தெரியறது இல்லை, கடவுள் போய் பெருசா வீராப்பா ஜபம் பண்றது அப்படி அப்படி அவர்கிட்ட ஒண்ணும் வாங்க முடியாதுங்க. அவர்கிட்ட வாங்கணும்னா அவர் காலை பிடிச்சுக்கிட்டு உதவியற்ற நிலையில, நீ என்ன காப்பாத்தலன்னா, நீ என்ன நடத்தலன்னா, என் வேலையில நீ ஆசீர்வதிக்கலன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. நீ என்ன காப்பாத்து, என்ன நம்பி நான் போச்சு, இனிமே என்ன நம்ப மாட்டேன் நான். ஸோ என்ன நம்ப, ஃப்ரஸ்ட்ரேஷனு தோல்வி என்னதான் அச்சீவ் பண்ணாலும் அதனால ஒரு நிம்மதி எனக்கு வரப்போறது இல்லை. நீ என்ன காப்பாத்து, நீ என்ன நடத்து, நான் விடவே மாட்டேன், என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அப்படி பிடிச்சிக்கோங்க. விட்டாரா யாக்கோபு? அப்பதான் பிடிச்சிக்க முடியும், காலில் உளுந்து நேராக ஃபைட் பண்ணி பிடிக்க முடியாது. சரி, இதை பார்க்கும்போது அவரு அது மாத்திரம் இல்லாம அவரு என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அவர் அறிக்கையிடுறாரு, அவர் பேரை சொல்றாரு. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. உன் பேர் என்ன? என்ன சொல்றாரு, நான் ஒரு ஏமாத்துறவன், நான் ஒரு உன் ஆசீர்வாதத்தை வாங்கி திருப்புறவன் நான், அந்த மாதிரி திருப்பி என்ன எனக்காக வாழ்ற ஒரு மனுஷன் நான் அப்படின்னு தன்னை அறிக்கையிடணும். அந்த மாதிரி நம்மளும் அறிக்கையிடணும், நான் ஒரு ஏமாத்துறவன் சாமி, நான் ஒரு சுயநலவாதி சாமி. நம்ம உண்மையை நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது, அறிக்கையிட்டு நான் எவ்வளோ தப்புன்னு நம்ம நம்ம உண்மையான நிலைமையை உணர்ந்து நம்ம அறிக்கையிட்டு, நீ என்ன மாத்தலைன்னா, நீ என்ன காப்பாத்தலைன்னா, நீ என்ன நடத்தலைன்னா, ஐ காண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, வி ஹேவ் டு கோ லைக் பெக்கர்ஸ் வித் காட், then he will always listen our prayer. ஆண்டவரே என் படிப்புல எனக்கு உதவி செய், ஆண்டவரே என்னால என்ன முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நான் ஃபுல்லா டிவி பார்த்துட்டு போய் அப்புறம் போய் ஆண்டவரே உதவி செய்ய, நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு உதவி செய், டிவி பார்த்துட்டேன், மன்னிச்சிரு, உதவி செய், நான் பண்ண மாட்டேன், என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, தயவு செய்து எக்ஸாம்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவரே, நீ தான் எனக்கு ஞானம் கொடுக்கணும் சாமி, நீ எனக்கு செய்யலனா, நீ பாஸ் பண்ணாதான், நீ ஹெல்ப் பண்ணாதான் நான் பாஸ் ஆவேன் சாமி, இல்லைன்னா முடியாது சாமி, எனக்கு அறிவு நீ தான் கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், இவ்வளோ யார் யா பிரேயர், அப்படித்தான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம சொந்த முயற்சினால சொந்த இதுகிட்ட அவர்கிட்ட போய் போராடுறதுனால பிரயோஜனம் இல்லை, இது அடிக்கடி செய்யணும் நம்ம வாழ்க்கையில. அதனால தான் அவர் என்னன்னா ஃபுல்லு நைட் என்ன எடுத்துக்கணும், இன்னுமே ட்ரைனிங் அவருக்கு, இன்னுமே அடிக்கடி நம்ம வாழ்க்கையில செய்யணும். அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர்கிட்ட ஒட்டி அவர் காலை பிடிச்சிக்கிறதுல தான் நமக்கு வெற்றி இருக்கு. இந்த ஃபைட்டிங்ல யாருங்க ஜெயிச்சாங்க? யாக்கோபு தான் ஜெயிச்சார். எப்போ ஜெயிச்சார் தெரியுமா? கடவுள்கிட்ட ஃபைட்டிங் பண்ணிருக்கும் போது ஜெயிக்கல, அவர் எப்போ கடவுள்கிட்ட தோத்தாரோ அப்பதான் ஜெயிச்சார். நம்மளும் கடவுள்கிட்ட எப்போ தோக்குறோமோ அப்பதான் ஜெயம் உண்டு நம்மளுக்கு. ஏன்னா தோத்த உடனே அதான் இயேசு அழகா சொன்னாரு, ஒருவன் தன் ஜீவனை காப்பாத்தணும்னு நினைச்சானா அதை இழந்துருவான். கடவுள்கிட்ட நம்ம காப்பாத்தணும், நம்ம செய்யணும்னு நினைச்சானா வில் லூஸ், முந்தி இருக்கிறவங்க பிந்தி தான் போயிருவாங்க. கடவுளுடைய ராஜ்யத்துல ஆப்போசிட்டுங்க எல்லாமே பார்க்கும்போது. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஜபத்துல முக்கியமான பாடம். கடவுள்கிட்ட சண்டை போடாதீங்க, கடவுளுக்கு விரோதமா போகாதீங்க, ஒண்ணுமே பார்க்க போறது இல்லை. நீங்க லைஃபை கெடுத்துக்கிட்டு அதனால டிசிப்ளின் தான் வரும் உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனை தான் வரும் உங்க வாழ்க்கையில. அவர்கிட்ட சண்டை போடாம ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு, என்ன நடத்து, நீ தானே என்ன உருவாக்குன, நீங்க தான் எங்க அப்பா. ஒரு அப்பா போய் பிள்ளைகிட்ட கேட்கற மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரி கெஞ்சுங்க, காலை பிடிச்சுக்கிட்டு அவர் நடத்துவார், அந்த ஜபத்தை கேட்காம விடவே மாட்டார். சரி.